After Jesus came, we can rise to a much greater height than all the Israelites in the Old Testament.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தது நிமித்தமாக நாம் மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல முடியும்.
But when we look around at most Christians, they don't seem to live at the level at which even some Old Testament people lived.
நாம் அவன் சுற்றி பார்க்கும்போது அநேக கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை காட்டிலும் குறைந்த நிலையிலே இருப்பதை காண்கிறோம்.
Let me read a verse that David said in Psalm 16.
சங்கீதம் 60-லே சங்கீதக்காரன் சொன்ன ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன்.
16:16 and verse 8. Psalm 16 verse 8.
சங்கீதம் 16 8வது வசனம்.
கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை.
That is a tremendous statement that
நேர்த்தியான ஒரு வசனம்.
I will not be shaken.
நான் அசைக்கப்படுவதில்லை என்று.
Isn't it wonderful to live a life where no circumstance can shake us?
எந்த சூழ்நிலையும் நம்மை அசைக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் வாழ்வது எவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு அனுபவமாக இருக்கும்.
Everywhere I go, I find Christians are easily shaken.
ஆனால் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் அசைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களே நான் பார்க்கிறேன்.
Some fear, some danger.
சிலர் பயப்படுகிறார்கள்.
Some sickness.
சிலர் வியாதிக்கு உள்ளாகிறார்கள்.
Always there's something that seems to shake us.
ஏதோ ஒன்று அவர்களை அசைத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடியும்.
Jesus spoke about a wise man who built a house that even a storm and a flood could not shake.
ஆண்டவர் ஒரு கற்பாறையிலே கட்டின ஒரு மனுஷனை குறித்து ஓமையாக சொன்னார், எந்தவித புயல் வந்தாலும் அது அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னார்.
And he spoke about another man whose house just fell down very easily.
ஒரு மணலிலே கட்டப்பட்ட இன்னொரு மனிதனை குறித்தும் ஆண்டவர் சொன்னார்.
So we must be honest when we read these scriptures.
இந்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
How is it in your own life?
உங்களுடைய வாழ்க்கையிலே அது எப்படி இருக்கிறது?
Are there things that happen in your home or in your office that shake you?
உங்களுடைய அலுவலகத்திலோ வீட்டிலோ உங்களை அசைக்கக்கூடிய அனுபவங்கள் காரியங்கள் உண்டோ?
Think that in the Old Testament David could say, I will not be shaken.
யோசித்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பக்தனாகிய தாவீது சொல்லுகிறான், நான் அசைக்கப்படுவதில்லை என்று.
But we can rise even higher than that.
இதை காட்டிலும் மேலான நிலைக்கு நாம் உயர முடியும்.
We are living in a new covenant established by Jesus Christ.
நாம் இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம்.
For the last 40 years of my life, this is the message I have preached.
இந்த 40 வருடங்களாக என்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்திலே இந்த செய்தியை தான் நான் கொடுத்து கொண்டு வருகிறேன்.
That the new covenant is superior to the old covenant.
இந்த புதிய உடன்படிக்கையானது பழைய உடன்படிக்கையை காட்டிலும் நேர்த்தியானது மேலானது என்று சொல்.
So we can rise higher than David, higher than Moses, everyone.
ஆகவே மோசேயை காட்டிலும் சங்கீதக்காரன் தாவீதை காட்டிலும் இன்னும் உயர்ந்த நிலைக்கு நாம் உயர முடியும்.
Let me show you in the book of Hebrews.
எபிரேயர் புத்தகத்திலே ஒரு சில காரியங்களை நான் காட்ட விரும்புகிறேன்.
In Hebrews chapter 11 we read about the great men in the Old Testament.
எபிரேயர் 11வது அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டில் உள்ள விசேஷித்த மனிதர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
And many of them did some amazing things for God.
அவர்கள் ஒவ்வொருவரும் மிக அற்புதமான காரியங்களை தேவனுக்காக செய்தார்கள்.
But when you look at their life,
ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போதோ,
ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் தெம் வாட் தே டிட் வாஸ் சம்திங் அவுட்சைட்.
ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவர்கள் வெளியரங்கமாக செய்த காரியங்களை தான் நாம் பார்க்க முடியும்.
அண்ட் இஃப் யூ ரீட் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் ஹிஸ்டரி, ஆல் த கிரேட் திங்ஸ் தட் தே டிட் வாஸ் சம்திங் அவுட்சைட் த பாடி.
பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை சரித்திரத்தை வாசித்து பார்க்கும் போது அவர்கள் செய்த எல்லா பெரிய காரியங்களும் தம்முடைய வாழ்க்கைக்கு வெளியான காரியங்களாக அவர்கள் செய்தார்.
Great miracles.
பெரிய அற்புதங்கள்.
Like Samson would tear a lion to pieces.
சிம்சோன் சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டது போல.
Moses could split the Red Sea.
எப்படியாக மோசே செங்கடலை இரண்டாக பிளந்தார் என்று சொல்ல.
Or Joshua could pull down the walls of Jericho.
அல்லது எரிகோ மதில்களை சுவர்களை அடித்து போடும்படியாக யோசுவா செய்த அற்புதம்.
And Abraham and Sarah, at the age of 100, they had a child.
100 வயது மேலான அந்த ஆபிரகாமும் சாராளும் பெற்றெடுத்த குழந்தையின் அதிசயம்.
And these are some of the things listed here in Hebrews 11.
இந்த எபிரேயர் 11 அதிகாரத்திலே எழுதப்பட்டுள்ள அதிசயங்கள் இவைகள்தான்.
But what many people don't realize is those are not written as an example for us.
ஆனால் अनेகர் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இதே நமக்கு உதாரணமாக எழுதப்படவில்லை.
The Bible is not written to teach us how to kill lions and to split seas.
எப்படி சிங்கங்களை வாய்களை கிழிப்பதென்றோ அல்லது கடலை இரண்டாக பிரிப்பதென்றோ சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேதம் எழுதப்படவில்லை.
What is the purpose of Hebrews 11?
எபிரேயர் 11 உடைய அப்ப நோக்கம் தான் என்ன?
Why is he saying Moses split the Red Sea?
எதற்காக மோசே செங்கடலை இரண்டாக பிளந்தார் என்று சொல்கிறார்?
Joshua pulled down the walls of Jericho.
எதற்காக எரிகோ மதில்கள் கீழே விழுந்தது என்று சொல்லி யோசுவாவால் என்று சொல்லி எழுதப்பட்டது?
Samson killed lions.
எதற்காக சிம்சோன் சிங்கத்தை அழித்தான் என்று சொல்லி?
Elijah raised the dead.
அல்லது எலியா மரித்தவனை உயிர்ப்பித்தான் என்று சொல்லி?
One common thing about all these is it was all miracles done outside the body.
இதிலே ஒரு பொதுவான காரியம் என்னவென்று சொன்னால் சரீரத்துக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களாகவே இவைகள் இருந்தன.
And then the last verse of Hebrews 11 says this.
எபிரேயர் 11 அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் இப்படியாக சொல்கிறது.
God has provided something better for us.
அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மைகள் ஒன்றை தேவன் நமக்கென்றே முன்னதாக நியமித்தார்.
You read this whole chapter of miracles and you can think what can be greater than this?
இந்த அதிகாரத்தினுடைய எல்லா அற்புதங்களையும் வாசித்தால் இதை காட்டிலும் மேன்மையானது எது இருக்க முடியும் என்று சொல்லி யோசிக்கலாம்.
You read the Old Testament and you say, boy, I wish I could stop the sun in the sky for 24 hours.
பழைய ஏற்பாட்டின் காரியங்களை வாசிக்கும்போது எவ்வளவு அற்புதமாக இருக்கும் இந்த சூரியனை 24 மணி நேரம் நிறுத்த முடியும் என்று சொன்னால்.
But it says God has provided something better than that for us.
ஆனால் வேதம் இந்த இடத்தில் சொல்கிறது இதைக் காட்டிலும் மேன்மையான விசேஷித்த காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்க முடியும் என்று
சொல்லி. Do you believe, do you really believe there's something better than stopping the sun for 24 hours?
ஆண்டவர் இந்த சூரியனை 24 மணி நேரம் நிறுத்துவதைக் காட்டிலும் விசேஷித்த காரியங்களை நமக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா?
Something better than splitting the Red Sea?
அல்லது செங்கடலை இரண்டாக பிளப்பதைக் காட்டிலும் விசேஷித்த காரியங்களை கொடுப்பார் என்று சொல்லி?
What is this greater miracle that God can do for us?
Something better. இதைக் காட்டிலும் விசேஷித்த அற்புதங்களை தேவன் நமக்கு என்ன செய்ய முடியும்?
That's written in the next 3 or 4 verses.
அந்த அடுத்த 3-4 வசனங்களிலே அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது.
In the chapter 11 it is talking about the faith of all the Old Testament people.
11th adhigarathile palaiya etpaattu viswasikalinudaiya viswasathai kurithu ezhuthappattirukkirathu.
In the first 4 verses of chapter 12 he is talking about the faith of Jesus Christ.
Anal 12th adhigarathinudaiya mudhal 4 vasanangal Yesu Christinudaiya viswasathai kurikkindrana.
You know, all these Old Testament people, none of them told others, follow me.
இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளில் யாரும் என்னை பின்பற்றி வா என்று சொல்லவில்லை.
Moses, David, nobody said follow me.
மோசேயோ தாவீதோ யாரும் அப்படி சொல்லவில்லை.
Nobody could say it.
யாரும் அப்படி சொல்லவும் முடியாது.
Because even though they did many wonderful things outside the body,
எத்தனையோ அற்புதங்கள் சரீரத்துக்கு அப்பாற்பட்டு வெளியரங்கமாக செய்திருந்தாலும் கூட,
their life was not such that they could point to others and say follow my example.
ஆனால் அவருடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் அளவுக்கு ஒரு முன்மாதிரியாக இல்லை அது.
If you read from Genesis onwards in the Bible,
ஆதியாகமத்திலிருந்து நாம் வேதத்திலே வாசிக்கும் போது,
the first person who said follow me was Jesus Christ.
என்னை பின்பற்றி வா என்று சொன்ன முதல் மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே.
And in the Bible the second person who said that was the apostle Paul.
இரண்டாவதாக வேதத்திலே சொன்ன மனுஷன் அப்போ பவுல் அப்போஸ்தலர்.
Nobody in the Old Testament could say that.
பழைய ஏற்பாட்டில் உள்ள எந்த விசுவாசியும் அதை சொல்வதற்கு தகுதி இல்லை.
Because they knew that their life was not something they could ask other people to follow.
ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது என்னை பின்பற்றி வா என்று சொல்வதற்குள்ள தகுதி அவரிடத்திலே இல்லை.
They could do miracles on the outside.
வெளியரங்கமாக அற்புதங்களை செய்ய முடியும் அவர்களால்.
But when Jesus came,
ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த போதோ,
he established a new covenant.
அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்.
Which is far superior to the old covenant.
அந்த பழைய உடன்படிக்கையை காட்டிலும் மிக நேர்த்தியான மேன்மையான ஒரு உடன்படிக்கை.
He could say, follow me.
அவரால் சொல்ல முடியும், என்னை பின்பற்றி வா.
Because in Jesus as a man, God was showing what he wanted to accomplish in us.
இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனை வைத்து தேவன் நாம் யாரை பின்பற்றி எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு முன்மாதிரியை வைத்தார்.
See, external miracles even the devil can do.
வெளியரங்கமான அதிசயங்களை பிசாசாலும் கூட செய்ய முடியும்.
You read that right in the beginning of the Old Testament.
பழைய ஏற்பாட்டினுடைய ஆரம்பத்திலே அதை நாம் வாசிக்கிறோம்.
That when Moses put his rod down to make it a snake, the magicians of Pharaoh also did the same thing.
மோசே தன்னுடைய கோலை கீழே போட்டு அது சர்ப்பமாக மாறும்போது அதே போல எகிப்திய அந்த மந்திரவாதிகளும் செய்தார்கள்.
And even today there are many people who do black magic and witchcraft to do amazing miracles.
இன்றைக்கும் பயங்கரமான பில்லிசூனியங்களும் பலவிதமான வித்தைகளையும் செய்யக்கூடிய மந்திரவாதிகள் இன்றைக்கும் உண்டு.
We read about fire coming from heaven.
மேலே இருந்து வானத்திலிருந்து அக்கினி வரக்கூடிய காரியங்களை நாம் வாசிக்கிறோம்.
Not sent by God.
அது தேவனால் அனுப்பப்பட்டது அல்ல.
In the book of Job chapter 1 we read Satan sent fire down from heaven on Job's property.
யோபு 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், சாத்தானால் யோபினுடைய அந்த பொருளை அழிக்கும்படியாக அக்கினி பரலோ மேலிருந்து வானத்திலிருந்து வந்தது என்று சொல்லி.
If you see fire from heaven, don't think it's always from God. It can be from the devil.
அது வானத்திலிருந்து அல்லது பரலோகத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் அது ஒருவேளை பிசாசினிடத்திலிருந்து கூட வர முடியும்.
There's tremendous power Satan has.
பிசாசுக்கும் அநேக வல்லமைகள் உண்டு.
He could send a storm into the lake of Galilee to try and drown the boat in which Jesus was.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய படகிலே அது படகு மூழ்கடிக்கும்படியாக கலிலேய கடலில் கூட ஒரு புயலை அவன் ஏற்படுத்த முடியும்.
We know that was from the devil.
அது பிசாசினிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லி நாம் அறிவோம்.
Because Jesus rebuked the storm.
ஏனென்றால் ஆண்டவர் அதை கண்டித்தார் அந்த புயலை.
If it was from God, he would not have rebuked.
அது ஒருவேளை தேவனிடத்திலிருந்து வந்திருந்தால் ஆண்டவர் கண்டித்திருக்க மாட்டார்.
So Satan has tremendous power.
பிசாசுக்கு வல்லமை உண்டு.
But there's something that Satan could not do in Jesus.
ஆனால் இயேசு கிறிஸ்துவிலோ பிசாசால் ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை.
And I want you to see in John chapter 14.
யோவான் 14 அதிகாரத்திலே அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Verse 30.
30 வசனம்.
அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை.
The ruler of this world, that's the devil, is coming to me.
இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன் வருகிறான்.
And for 33 and a half years he has tried, but he could get nothing inside me.
33.5 வருடங்கள் அவன் போராடினான், ஆனால் தேவனே ஆண்டவரை ஜெபிக்க ஜெயிக்க முடியவில்லை.
That was the miracle of Jesus' life.
அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத வாழ்க்கை.
Jesus never split the Red Sea.
அவர் செங்கடலை இரண்டாக பிளக்கவில்லை.
He never pulled down any walls of
அவர் எந்த மதில் சுவரையும் இடித்து போடவில்லை.
He never tore lions to pieces.
அவர் எந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போடவில்லை.
But he did something more than all these Old Testament people could do.
ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் செய்த காரியங்களை காட்டிலும் மேலான காரியத்தை அவர் செய்தார்.
He lived for 33 and a half years and the devil could not come into any area in his life.
33.5 ஆண்டுகள் அவர் வாழ்ந்த நாட்களிலே எந்த ஒரு நிலையிலும் பிசாசானவனுடைய வாழ்க்கையிலே உள்ளே வர முடியவில்லை.
We're not called to be followers of Moses or Joshua.
நாம் யோசுவாவை பின்பற்றுபவர்களாகவோ அல்லது மோசேயை பின்பற்றுபவர்களாக அழைக்கப்படவில்லை.
We're called to follow Jesus.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
Not in his ministry first, but in his life.
அவருடைய வாழ்க்கையில் முதலாவது, அவருடைய ஊழியத்தில் முதலாவது அல்ல, அவருடைய வாழ்க்கையில் முதலாவதாக பின்பற்றுவோம்.
Many people when they think of following Jesus, they immediately think of doing miracles.
அநேகர் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கும் போது அதிசய அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கிறார்கள்.
They say, he healed the sick, let's heal the sick.
அவர் சுகவீனர்களை சுகமாக்கினார், ஆகவே நாமும் சுகமாக்குவோம்.
He healed blind eyes.
அவர் குருடர்களை பார்வையடைய செய்தார்.
But do you know that nobody can follow the ministry of Jesus?
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை யாராலும் பின்பற்ற முடியாது.
I'll tell you why.
ஏன் நான் சொல்றேன் இப்போ.
Jesus had 100% success when he prayed for people's healing.
ஒரு சுகவீனத்துக்காக ஆண்டவர் ஜெபிக்கும்போது 100% அதிலே வெற்றி கிடைத்தது.
He never prayed for a blind man and say, oh sorry, you're not healed.
எந்த ஒரு குருடனுக்கோ அவர் ஜெபித்து விட்டு மன்னித்து விட இது நடக்காது என்று சொல்லவில்லை.
Never.
ஒரு நாளும் இல்லை.
It was always 100% there was a success.
எப்பொழுதும் 100% வெற்றிதான்.
Even Paul did not have that.
Paul apostle kuda appadi patta oru varam illai.
Paul had a thorn in his flesh. He prayed and prayed, he was never healed.
Avarude sarirathile oru mullu irundhathu, avar jebithu jebithu paarthar adai vetri kolla mudiyavillai.
Paul had a co-worker called Timothy.
Timothy endru solli oru sagu ooliyakkarar irundhar Paulode.
We read in 1 Timothy 5.
ஒன்று திமோத்தே 5-ஐ வாசிக்கிறோம்.
Timothy had frequent stomach problems.
அவருக்கு अनेक நேரங்களிலே வயிற்று பிரச்சனை
இருந்தது. And many other sicknesses.
அதை அவரால் மேற்கொள்ள முடியவில்லை.
And Paul could not heal them.
பவுல் அப்போஸ்தலனால் அதை அவருக்கு அற்புதமாக சுகம் கொடுக்க முடியவில்லை.
That was not what Jesus primarily came to do for us.
ஏனென்றால் ஆண்டவர் முதன்மையாக அந்த காரியத்துக்காக வரவில்லை.
He came to bring us to this life.
இந்த நேர்த்தியான வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லி அவர்
வந்தார். We can say like him.
அவரை போல நாம் இருக்க முடிய வாழ வேண்டும்
என்று. The devil comes and he's got nothing in me.
அவர் சொல்கிறார், ஏதோ வருகிறான், என்ன அவனிடத்திலே எனக்கு ஒன்றும் இல்லை என்று.
The devil's got no place in me.
என்னிடத்திலே அவனுக்கு எந்த இடமும் இல்லை என்று சொல்கிறார்.
If you can live a life where you can say the devil has got no place in me.
ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது பிசாசானவனுக்கு என்னுடைய வாழ்க்கையில எந்த இடமும் இல்லை என்று சொல்லும் போது,
that's the best life you can ever live.
அதுதான் நீங்கள் வாழ்க்கையில வாழக்கூடிய மிக நேர்த்தியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும்.
Even if you're weak and sick and poor.
ஒருவேளை நீங்கள் வேதனையோடு சுகவீனத்தோடு நீங்கள் எளிமையான நிலையத்தில் ஏழ்மையாக இருந்தாலும் கூட.
You know, Paul faced some difficulties which people in the Old Testament never faced.
பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை காட்டிலும் பவுல் அப்போஸ்தலன் மிக கஷ்டமான காரியங்களுக்குள் கடந்து சென்றார்.
Let me show you some of them.
ஒரு சில காரியங்களை நான் காட்ட விரும்புகிறேன்.
2 Corinthians 11.
2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில்
he is comparing himself with other people who call themselves servants of Christ.
கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரர் என்று சொல்லக்கூடிய மற்றவர்களோடு கூட அவர் தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார்.
Verse 23.
23 வசனம்.
Are they, yeah, please read it.
அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன்.
He says, I am more a servant of Christ than all these people.
இவர்களை காட்டிலும் நான் அதிகமான கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன்.
Today, how do people boast that they are servants of Christ?
இன்றைக்கு எப்படி தேவனுடைய கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்று சொல்லி பெருமை பாராட்டிக் கொள்கிறார்கள் ஊழியக்காரர்கள்?
They say, I have preached in so many countries.
நான் இத்தனை தேசங்களிலே பிரசங்கம் செய்து விட்டேன்.
I have preached to so many thousands of people.
இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நான் பிரசங்கம் செய்து விட்டேன்.
I have planted so many churches.
இத்தனை சபைகளை நான் உருவாக்கி இருக்கிறேன்.
I have so many co-workers who work with me.
என்னோடு கூட இத்தனை சக ஊழியர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள்.
I have raised so much money for God's work.
தேவனுடைய ஊழியத்துக்கு விடவாக இத்தனை பணங்களை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன்.
I have preached to prime ministers and presidents.
நான் பிரதம மந்திரிகளுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன்.
These are the foolish, stupid things that servants of God preach about, boast about today.
இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முட்டாள்தனமாக பெருமை பாராட்டிக் கொள்ளக்கூடிய காரியங்கள் இவைகள்.
I have healed so many people.
இத்தனை பேரை நான் சுகமாக்கி இருக்கிறேன்.
Paul never spoke about that.
அதை எல்லாவற்றையும் குறித்து பேசவில்லை.
He says, I'm more a servant of Christ than others.
பவுல் சொல்லும்போது மற்ற ஊழியக்காரர்களை காட்டிலும் நான் கிறிஸ்துவுக்கு மேலான ஊழியக்காரன் என்கிறான்.
He did miracles.
அற்புதங்களை செய்தார்.
But he doesn't talk about
that. அவர் அதை குறித்து பேசவில்லை.
He doesn't say handkerchiefs that touched my body cast out demons from.
அவர் சொல்லவில்லை, என் கையில் இருந்த அந்த கைக்குட்டையை வைத்து பார்க்கும்போது சுகவே வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள்.
It happened, but that's not what he talks about.
அது நடந்தது, ஆனால் அதை குறித்து சொல்லவில்லை.
How is he a more of a servant of Christ?
அவர் எப்படியாக கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருக்கிறார்?
Verse 23.
23 மறுபடியும்
he says, I have been imprisoned more than other people.
நான் அதிகமாக காவல்களிலே வைக்கப்பட்டவர்.
I have been beaten more than other people.
அதிகமாக அடிக்கப்பட்டவர்.
I have been in danger of death more than other people.
அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவர்.
5 times I got 39 lashes, verse 24.
24ஆம் வசனத்திலே 40 தடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன்.
3 times I was beaten with rods.
3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன்.
I was stoned once.
ஒரு தரம் கல்லெறி உண்டேன்.
3 times I was shipwrecked.
மூன்று தரம் கப்பச்சேதத்தில் இருந்தேன்.
What was he going in a ship for?
கப்பலுக்கு எதற்காக அவர் கப்பலிலே போய் கொண்டிருந்தார்?
Was he going to do business to make money?
அவர் எங்கே அங்க வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கவா போய் கொண்டிருந்தார்?
No, he was going to preach the gospel.
அவர் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கப்படிக்காக
சென்றார். God allowed him to be shipwrecked.
தேவன் அங்கே அந்த கப்பல் கப்பச்சேதம் அடையும்படியாக தேவன்
அனுமதித்தார். One night and one day he was out in the sea swimming.
ஒரு ராப்பகல் முழுவதும் அவர் போக்கினார்.
I have been in so many journeys.
அநேகம் பிரயாணங்களிலே இருந்தேன்.
For what?
எதற்காக?
For preaching the gospel.
தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன்.
I have been in danger from rivers.
பலவிதமான ஆறுகளால் வந்த மோசங்கள்.
From robbers.
கள்ளர்கள்.
Countrymen.
சுய ஜனங்கள்.
From other Gentiles.
அந்நிய ஜனங்கள்.
In the city.
பட்டணங்களில்.
In the wilderness.
வனாந்தரங்களில்.
All types of dangers.
எல்லாவிதமான ஆபத்துகளின் மத்தியில்.
I have worked hard and in hardship.
ஆனால் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை
through many sleepless nights.
அநேக நேரம் பசியிலும் தாகத்திலும்.
Why was he going through sleepless nights and hunger and thirst?
எதற்காக பசியிலும் தாகத்திலும் அநேக நேரம் அவர் அவதிப்பட்டார்?
People do that for making money.
அநேகரே பணம் சம்பாதிப்பு இந்த காரியங்களை செய்து
கொண்டிருந்தார். Paul was doing it for preaching the gospel.
ஆனால் பவுல் அப்போஸ்தலனோ சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இப்படிப்பட்ட பாடுகளை அனுமதித்தார்.
That is why he says,
ஆகவேதான் அவர் சொன்னார்,
I am more a servant of Christ.
நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன், இவர்களை காட்டிலும் மேலான ஊழியக்காரன்.
Not one mention of how many countries he traveled.
எத்தனை தேசங்களுக்கு போனேன் என்று சொல்லியாக இல்லை.
How many sermons he preached.
எத்தனை பிரசங்கங்களை பிரசங்கம் பண்ணினார் என்று
சொல்லி. How many sick people he healed.
அதாவது எத்தனை வியாதிஸ்தர்களை குணமாக்கினார் என்று சொல்லி.
He's talking about all the trials he went through.
ஆனால் அவர் போன பாடுகளை குறித்து அங்கே சொல்லுகிறார்.
That is the proof that I am a servant of Christ.
ஒரு கிறிஸ்துவருடைய ஊழியக்காரன் என்று சொல்வதற்கு இதுதான் சரியான ஒரு
greatest thing of all. Verse 28
28th
all the
எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது.
And he says, from all these external things, there's another thing that's weighing down upon my heart.
அவருடைய இதயத்தை அழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் மற்ற சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை.
Many of us want to be servants of Jesus Christ.
அநேகருக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை உண்டு.
Don't follow all the great preachers of today.
இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரசங்கிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம்.
Many of you may like to be like them.
ஒருவேளை நீங்கள் அப்படி அவர்களை போல இருக்க வேண்டும் என்று நினைத்தால்.
They are more like film stars who stand on the platform.
அவர்கள் சினிமா நட்சத்திரங்களை போல அப்படியே மின்னிக் கொண்டிருப்பவர்கள்.
And in the TV screens.
அவர்கள் டெலிவிஷன் அந்த தொலைக்காட்சி பெட்டிகளிலே.
You like to be like them?
ஒருவேளை அவர்களை போல நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா?
I want to be like Paul.
அல்லது பவுலை போல இருக்க விரும்புகிறேன்.
As he's written here.
அது மிக முக்கியமான காரியம்.
This is a true servant of Christ.
இதுதான் கிறிஸ்துவை குறித்ததான பிரசங்கம்.
Who when his body was weak was still going sleepless nights traveling to preach the gospel.
அவருடைய சரீரத்திலே பலவீனம் இருந்தபோது கூட பல இரவுகள் கண்விழித்து ஊழியத்தை செய்து கொண்டே இருந்த பவுல் அப்போஸ்தலன்.
No matter how many people beat him, all types of false stories about him, he still went on preaching.
அவனை எத்தனை பேர் அடித்து துன்புறுத்தினாலும் எத்தனையோ அவதூறுகளை அவனை குறித்து சொன்னாலும் தொடர்ந்து ஊழியத்தை செய்தான்.
It's very rare to find a servant of God like that today.
இப்படிப்பட்ட ஊழியக்காரனை பார்ப்ப மிக கடினமான ஒரு காரியம்.
He was not boasting about his college education or any such thing.
ஆனால் அவருடைய கல்லூரி படிப்பை குறித்து அவர் பெருமை பாராட்டவில்லை.
He was not even boasting about how God has supplied all my financial needs.
அவருடைய பண தேவைகளை தேவன் எப்படி சந்தித்தார் என்று சொல்லி கூட அவர் பெருமை பாராட்டவில்லை.
Paul never told anybody his needs.
அவருடைய தேவைகளை குறித்து யாரிடத்திலும் அவர் சொல்லவில்லை.
He never asked anybody for money.
யாரிடத்திலும் அவர் காசும் பணமும் கேட்கவில்லை.
He never sent one prayer letter as a report of his ministry.
எந்த ஒரு யாரிடத்திலும் தன்னுடைய ஊழியத்தை குறித்த ஒரு அறிக்கையை அவர் அனுப்பவில்லை பணத்துக்காக.
That's an amazing example.
இது எவ்வளவு ஒரு அற்புதமான நேர்த்தியான ஒரு உதாரணம்.
I remember as a young Christian I read that.
நான் ஒரு வாலிப கிறிஸ்தவனாக இருக்கும்போது இதை நான் வாசித்தேன்.
And I read Paul said follow me as I follow Christ.
பவுல் அப்போஸ்தலன் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னதை வாசித்தேன்.
I said, Lord, I want to do that.
அதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டேன்.
I never in my life sent a prayer letter asking for money.
நான் யாரிடத்திலும் இதுவரை கூட ஒரு சுற்றறிக்கையை விடவில்லை பணம் எனக்கு வேண்டும்
என்று. I'm not the first person. Paul was the first person.
பவுல் தான் முதலாவது, நான் முதலாவது.
I said, Lord, I want to follow that.
அதை நாம் எல்லாரும் பின்பற்றுவோம்.
Jesus was like that.
இயேசு கிறிஸ்து அப்படி இருந்தார்.
So what I'm trying to say is we've got so many wrong pictures of what it means to be a servant of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு தவறான படம் நமக்கு நம் கண் முன்னால் இருக்கிறது.
Our example is Jesus.
நம்முடைய முன்மாதிரி உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
And what are the areas where we can follow him?
அவரை எந்தெந்த கோணங்களிலே நாம் பின்பற்ற முடியும்?
We cannot die for the sins of the world like he did.
அவர் பாவங்களுக்கு மரித்தது போல நாம் மரிக்க முடியாது.
We cannot all walk on the water like he did.
அவரை போல நாம் கடலின் மேல் நடக்க முடியாது.
We cannot all feed 5000 people with 5 loaves of bread.
நம்மால் 5 அப்பங்களை வைத்து 5000 பேரை போஷிக்க முடியாது.
Those are not the areas where he told us to follow him.
அந்த காரியங்களிலே நம்மை அவர் பின்பற்றி வர வாய்ஸ் சொல்லவில்லை.
Even Paul did not follow him.
பவுல் அப்போஸ்தலன் கூட அதை செய்யவில்லை.
Paul could not walk on the water. He was swimming. We read here just now 24 hours in the sea.
இப்போ நாம் வாசித்தோம் 24 மணி நேரங்கள் கடலிலே நீந்திக் கொண்டிருந்தான். அவனால் நடக்க முடியவில்லை என்று சொல்லி கடலின் மேல்.
That's not the miracles he did.
அவன் செய்த அற்புதங்கள் அவைகள் அல்ல.
So I want to show you
நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
The first area where we need to follow Jesus.
முதலாவது காரியம் எதிலே நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்?
Philippians chapter 2.
பிலிப்பியர் 2 அதிகாரம்.
Here is a command from the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து ஒரு கட்டளை.
Written through the same apostle Paul who went through all this.
இத்தனை பாடுகளின் மத்தியிலே கடந்து சென்ற அப்போஸ்தலன் பவுலால் எழுதப்பட்ட ஒரு கட்டளை.
He says follow me as I follow Christ.
அவன் சொன்னார் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று.
In Philippians
Philippians
chapter 2
இரண்டாம் அதிகாரம்
he says in verse 5
ஐந்தாம் வசனத்திலே சொல்கிறார்
have the same attitude in yourself which was in Christ Jesus
கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தனையே உங்களிலும் இருக்கக்கடவது
one verse
ஒரே வசனம்
think about that all your life
உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த வசனத்தை சிந்தித்துக் கொள்ளுங்கள்
for me that verse has been a guideline in my life
என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தி வழிகாட்டும் ஒரு வசனமாக இருந்திருக்கிறது
I want to tell you something that even if you don't have a Bible
உங்களிடத்தில் ஒரு வேதம் இல்லை என்று சொன்னாலும் கூட
if you are one day locked up in a prison for the gospel's sake and you don't have a Bible
ஒருவேளை சுவிசேஷத்தை நிமித்தமாக சிறையிருப்புக்கு நீங்கள் கடந்து செல்லும்போது உங்களிடத்தில் வேதம் இல்லை என்று சொன்னாலும் கூட
you can live with one verse for the rest of your life
உங்களுடைய வாழ்க்கை கடைசி வரை இந்த ஒரு வசனத்திலே நீங்கள் வாழ
முடியும் one verse
ஒரே வசனம்
have the same attitude in yourself that Jesus had
இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இருந்த அதே சிந்தனை மனப்பக்குவம் நம்மிடத்திலே இருக்கும்படியாக
You say, can I have that?
அதை நீங்கள் கேட்கலாம் நம்மிடத்திலே அது கிடைக்குமா என்று
Without the Holy Spirit, impossible.
பரிசுத்த ஆவியினுடைய உதவி இல்லாமல் அது முடியாத காரியம்
You know, I'm greatly excited by one thing.
நான் ஒரு காரியத்தை குறித்து மிகவும் பரவசம் அடைவேன்
That the same Holy Spirit who dwelt in Jesus as a man has come to dwell in me.
அந்த இயேசு கிறிஸ்துவிலே உள்ளிருந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னோடு கூட இருக்கிறார்
என்று not another spirit
அது இன்னொரு ஏதோ ஒரு ஆவி அல்ல
the same holy spirit that helped jesus to live on earth
இந்த பூமியிலே வல்லமையாக வெற்றியாக வாழும்படியாக உதவி செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் இருக்கிறார்
and he can help me
அவர் எனக்கு உதவி செய்யும்
if I yield to him like jesus yielded to the holy spirit
அவரிடத்திலே நான் ஒப்புக் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுத்தது போல
and so we read here the first thing mentioned here about the having the same attitude
அதே போன்ற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கும்படியாக நான் முதலாவது காரியத்தை வாசிக்கிறோம்
he did not verse 6 regard equality with god as something to be grasped but emptied himself and humbled himself
ஆறாவது வசனம் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமலும் தம்மை தாமே வெறுமையாக்கி
you know when many people think about following jesus they immediately jump to what he was when he was 30 years old
இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும்போது இயேசு கிறிஸ்து 30 வயதிலே எப்படி இருந்தாரோ அதே உடனடியாக நாம் பிடித்துக் கொள்ளுங்கள்
when he was 30 he did miracles he did this that
அவர் 30 வயதிலே அற்புத அடையாளங்களை செய்தார்
But let's start with the beginning.
ஆனால் ஆரம்பத்திலே நாம் ஆரம்பிப்போம்.
For 30 years he never did any miracles.
30 வருடங்களாக அவர் எந்த அற்புத அடையாளங்களும் செய்யவில்லை.
What is the first thing he did?
அவர் முதலாவது செய்த காரியம்
என்ன? You know, just like when children go to school they don't teach them science and geography and all first they teach them ABC.
முதலாவது பிள்ளைகள் பள்ளிக்கு போகும்போது அவர்களுக்கு ஜியோகிராஃபி விஞ்ஞானம் என்று சொல்லி பெரிய காரியங்களை சொல்லி கொடுப்பதில்லை. அடிப்படையான ABC காரியங்களை சொல்லி கொடுக்கிறோம்
So what is the first thing that Jesus did?
இயேசு கிறிஸ்து முதலாவது செய்த காரியம் என்ன?
Before he even preached.
அவர் பிரசங்கிப்பதற்கு கூட முன்பதாக.
He humbled himself.
அவர் தன்னை தாழ்த்தினார்.
Though he was God.
அவர் பிதாவினிடத்தில் தாழ்த்தினார்.
Though he was God.
அவர் தேவனாக இருந்தும்
He humbled himself and became a man.
அவர் மனுஷனாக தன்னை தாழ்மைப்படுத்தினார்.
I remember an illustration somebody used to show this
இந்த காரியத்தை விளக்கும்படியாக யாரோ சொன்ன ஒரு உதாரணத்தை நான் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன்.
A man was trying to teach his little child how Jesus became a man like us.
ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து எப்படி மனுஷனாக மாறினார் என்று சொல்லி சொல்லிக் கொடுத்து கொண்டார் சின்ன பிள்ளைக்கு.
He showed his child all the little fish swimming inside this aquarium in the house.
அவர்கள் வீட்டிலே வைத்திருந்த மீன் தொட்டியிலே மீன்கள் நீந்திக் கொண்டிருப்பதை அவருக்கு காட்டினார், அந்த பிள்ளைக்கு காட்டினார்.
He said you see all these little fish inside.
இந்த மீன் தொட்டிக்குள் இருக்கக்கூடிய சிறிய மீன்களை பார்த்தாயா?
Sometimes they fight with one another.
அவை ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றன.
Now do you love these fish enough to go and become a fish and stay inside this aquarium?
இந்த மீன்களை நீ இவ்வளவாக நேசிப்பாய் என்று சொன்னால் அந்த மீன்களை போல மீனுக்கு மீனாக உள்ளே நீ போய் இருக்க முடியுமா?
It's one thing to stand outside and observe and see how nice they are.
வெளியே இருந்து அவைகள் எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்ப்பது ஒரு வித்தியாச காரியம்.
You can say you love them.
நீங்க நேசிக்கிறேன் என்று சொல்லலாம்.
How much?
எந்த அளவுக்கு?
Do you love them enough to go and become a little fish inside?
அந்த மீனை போல ஒரு மீனாக மாறும்படியாக நேசிக்கிறீர்களா?
And to allow all the other fish to bite you and hurt you and kill you?
மற்ற மீன்கள் அடிப்பதற்கும் கடிப்பதற்கும் ஒப்பு கொடுக்க உங்களால் முடியுமா?
And the little child said, no, I don't want to go inside there.
அந்த குழந்தை சொல்லுச்சு, இல்ல எனக்கு அந்த மாதிரி போய் பாடுபடுவதற்கு இஷ்டம் இல்லை என்று சொல்லு.
And he said, that is what Jesus did.
அப்ப அவர் சொன்னார், இதை தான் ஆண்டவராக இயேசு
when he came to this earth.
இந்த பூமிக்கு அவர் வரும்போது.
We don't realize what a tremendous step it is to come down to earth.
அது எவ்வளவு ஒரு நேர்த்தியான ஒரு காரியத்தை அடியெடுத்து வைத்தார் ஆண்டவர் என்று சொல்லி நாம் உணர்வதில்லை.
It's, you know, the height from God to man is so great.
பரலோகத்தின் உன்னதத்திலிருந்து மனுஷனாக அவர் தன்னை தாழ்மைப்படுத்தும் போது எவ்வளவு ஒரு நேர்த்தியான காரியம்.
It's difficult to understand how much he loved us.
எந்த அளவுக்கு நம்மை நேசித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
And because he loved us, he humbled himself.
அவர் நம்மை நேசித்தபடியால் தம்மை அவர் தாழ்த்தினார்.
And when he came to earth, he became a servant.
அவர் பூமியிலே வந்தபோது ஒரு ஊழியக்காரனாக, வேலைக்காரனாக.
First step was coming to earth as a man.
முதலாவது படி அவர் பூமிக்கு மனுஷனாக வந்தார்.
Then second, it says in verse 7, he went down further and he became a servant.
அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று.
Now if he had come and become a king, even that would have been a humility.
ஒருவேளை அவர் ராஜாவாக வந்திருந்தாலும் கூட அது ஒரு தாழ்மைதான்.
But he became a servant.
ஆனால் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார்.
That's the second step.
அது இரண்டாவது.
Then as a servant he humbled himself further, verse 8, and became crucified as a criminal.
எட்டாவது வசனத்திலே அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
கீழ்ப்படிந்தவராவார்.
இதைத்தான் முதல் முதலாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம்.
He humbled himself, became a man.
அவர் தம்மை தாழ்த்தி
மனுஷ ரூபம், he humbled himself, became a servant.
இன்னுமாக தம்மை தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்தார்.
And he humbled himself and allowed other people to treat him like a criminal.
இன்னும் அவர் தன்னை தாழ்த்தி மற்றவர்கள் அவரை ஒரு துன்பப்படுத்தும்படியாக தம்மை ஒப்புக் கொடுத்தார்.
I call this the three secrets of the Christian life.
கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மூன்று ரகசியங்கள் என்று சொல்லியவைகளை நான் சொல்லுகிறேன்.
Number 1,
முதலாவது
humility,
தாழ்மை.
Number 2,
இரண்டாவது
humility,
தாழ்மை.
Number 3,
மூன்றாவது
humility,
தாழ்மை.
If you have learned that, you have learned the greatest secret in the Christian life.
இதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் இதை காட்டிலும் மேன்மையான ரகசியம் இல்லை.
Every situation,
எல்லா சூழ்நிலைகளிலும்
to go down and humble yourself,
நம்மை தாமே தாழ்த்தும்படியாக.
That is what it says here, have the same attitude that Jesus had.
இதை தான் கிறிஸ்துவை பற்றின சிந்தனை என்று சொல்லி சொல்கிறோம்.
The greatest man of God on earth today is not the greatest preacher.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக நேர்த்தியான தேவ மனுஷன் மிக நேர்த்தியான பிரசங்கி அல்ல.
I don't know who it is, but whoever is the humblest man on the earth, that is the greatest man of God.
யார் என்று எனக்கு தெரியாதான, யார் தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்துகிறானோ அவன்தான் மிக நேர்த்தியான மனுஷன்.
You know, when Moses lived on earth, he was the greatest man of God on earth, without a doubt.
மோசே வாழ்ந்த நாட்களிலே எந்த சந்தேகமும் இல்லாமல் பூமியிலே மிக நேர்த்தியாக வாழ்ந்த மனுஷன் என்று சொல்லி அவன் பிரசித்தி பெற்றான்.
But we read in Numbers chapter 12 and verse 3.
எண்ணாகமம் 12 அதிகாரம் 3 வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம்.
Numbers chapter 12 and verse 3.
மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான்.
What a testimony that the Holy Spirit can give about a man.
ஒரு மனிதனை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு நேர்த்தியான ஒரு சாட்சியாக கொடுத்திருக்கிறார்.
What do you want to be known as?
நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ளப்பட விரும்புகிறீர்கள்?
The greatest preacher on earth.
உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார் என்று சொல்லியா?
The greatest Bible teacher on earth.
அல்லது உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற வேத ஆசிரியர் பண்டிதர் என்று சொல்லியா?
The greatest miracle worker.
அல்லது மிக அற்புத அடையாளங்களை செய்யக்கூடியவர் என்று சொல்லியா?
The richest person on earth.
அல்லது பூமியிலே மிக பணம் உள்ளவராக?
Or some of you ladies, the most beautiful person on earth.
அல்லது நீங்கள் பெண்களாக சகோதரிகளாக இருந்தால் உலகத்திலே மிக அழகான ரூபவதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியா?
Is that what you're looking for?
அதையா நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
Tell me honestly.
உண்மையாக சொல்லுங்கள்.
How many of you really have a longing that the Holy Spirit will give you a certificate that you are the humblest person on the whole earth?
எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாஞ்சை உண்டு? பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலேயே மிகவும் தாழ்மை உள்ள மனுஷன் அல்லது மனுஷி என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சி.
Moses time,
மோசேயினுடைய காலத்திலே
Holy Spirit gave that certificate. The Holy Spirit gave him that certificate.
பரிசுத்தாவியானவர் அவனுக்கு அதை குறித்து ஒரு நற்சான்றிதழ் கொடுத்தார்.
When Jesus was on earth, he was the humblest man on earth.
இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கும்போது அவர்தான் பூமியிலேயே மிக தாழ்மை உள்ளவராக இருந்தார்.
There were many devil servants who were doing miracles.
நிறைய பிசாசினுடைய ஊழியக்காரர்களும் அற்புதங்களை செய்து வந்தார்கள்.
The devil can do miracles.
பிசாசுக்கும் அற்புதங்கள் செய்ய முடியும்.
The devil can make people speak in tongues.
பிசாசானவனாலும் அந்நிய பாஷைகளிலே மக்களை பேச வைக்க முடியும்.
But one thing the devil cannot do.
ஆனால் பிசாசானவனால் ஒன்று செய்ய முடியாது.
He cannot make a person humble.
ஒருவரை தாழ்மைப்படுத்தும்படியாக அவனால் செய்ய முடியாது.
Impossible.
அது அவனால் முடியாத காரியம்.
That is the exact opposite of his nature.
அது அவனுடைய குணாதிசயத்துக்கு நேர்மாறான ஒரு காரியம்.
You know how the devil became the devil?
பிசாசு எப்படி பிசாசானான் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா?
He was a chief angel at one time.
அவன் பிரதான தூதனாக ஒரு நாட்கள்ல இருந்தான்.
But he said, I want to go up. I want to be like God.
நான் அதே தேவனை காட்டிலும் மேலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆசைப்பட்டான்.
That is how sin came.
அப்படிதான் பாவம் வந்தது.
Through pride.
பெருமையின் நிமித்தமாக.
And whenever you have a desire that I want to exalt myself over other people.
மற்றவர்களை காட்டிலும் என்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பும்போது,
That is the spirit of Satan.
அது பிசாசினுடைய ஒரு வழி தந்திரம்.
Be careful.
மிக கவனமாக இருங்கள்.
It's all over in many churches.
அது अनेक சபைகளிலே இருக்கிறது.
When you want to show you're better than somebody else.
மற்றவர்களை காட்டிலும் நான் பெரியவன் என்று சொல்லி நீங்கள் காண்பிக்க விரும்பும்போது,
When you want to show you can sing better than somebody.
மற்றவர்களை காட்டிலும் மிக அழகாக பாட முடியும் என்று சொல்லி நீங்கள்
காண்பிக்க Preach better than somebody.
அல்லது பிரசங்கிக்க போது படியும்
Or organize something better than somebody.
அல்லது காரியங்களை ஒழுங்கு செய்யும்போது
And you want a name for yourself.
உங்களுக்கு என்று ஒரு பெயர் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காரியங்களை
செய்யும்போது Or when your children go to school you have a longing that people will see your children are better than other people's children.
அல்லது உங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும்போது உங்களுடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் மேலாக இருக்கிறார்கள் என்று சொல்லி மற்றவர்கள் காணும்படி
That's the spirit of Satan.
அது பிசாசினுடைய ஒரு ஆவி.
And then when the devil comes he's got something in you.
பிசாசு வரும்போது அவனுக்கு ஏற்கனவே உங்களிடத்துல ஒரு உறவு இருக்கிறது.
Jesus said when the Satan comes he's got nothing in me.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் அவன் வரும்போது அவனுக்கும் எனக்கும் ஒன்றுமில்லை என்று சொன்னார்.
So I have learned the secret.
நான் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
How the devil became the devil?
எப்படி பிசாசு பிசாசானார்?
By seeking to exalt himself over others.
மற்றவர்களை காட்டிலும் தன்னை மேன்மைப்படுத்த அவன் நினைக்கும்போது
And I see that in Christians everywhere.
எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவர்களிடத்திலே அந்த ஒரு குணத்தை நான் பார்க்கிறேன்.
I see that in unbelievers.
அதை அவிசுவாசிகள் இடத்திலே பார்க்கிறேன்.
I see that in nominal Christians.
அதை பேரளவு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பார்க்கிறேன்.
I see that in born again Christians who are baptized as babies.
அது மறுபடியுமாக பிறந்து அவர்கள் சிறு குழந்தையாக ஞான ஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்கள் இடத்திலே பார்க்கிறேன்.
I have seen it in believers who are baptized as adults.
அவர்கள் விசுவாசிகளாக மறுபடி பிறந்து பெரியவர்களாகி ஞானஸ்நானம் எடுத்து விசுவாசித்து பார்க்கிறேன்.
I've seen it in believers who claim to be baptized in the Holy Spirit and speak in tongues.
பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம் பெற்ற அந்நிய பாஷைகளை பேசக்கூடிய விசுவாசிகளை அதை பார்க்கிறேன்.
The desire to be above others.
மற்றவர்களை காட்டிலும் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிய குணாதிசயம்.
To show that I'm better.
மற்றவர்களை காட்டிலும் பெரியவன் என்று காண்பிக்க முடியாது.
I can preach better, sing better.
பாடும்படியாக மிக பிரசங்கிக்கும்படியாக
My church is bigger than other people's churches.
எங்க சபையே வந்து மற்ற சபைகளை காட்டிலும் பெரிய சபை.
The whole aim is to get people to admire me.
என்னை மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கும்படியாக விரும்புகிற காரியம்.
That is one 100% the spirit of Satan.
அது 100%க்கு 100% பிசாசினுடைய ஆவி.
Jesus did the opposite.
இயேசு கிறிஸ்து அதனுடைய நேர்மாறாக
செய்தார். The devil wanted to go up.
பிசாசானவன் மேலே போக வேண்டும் என்று
சொல்லும்போது Jesus decided to come down.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழே வர வேண்டும்
என்று. He became a man.
மனுஷனாக.
He became a servant.
ஒரு அடிமைத்த அடிமையாக.
Treated like a criminal.
ஒரு பயங்கர குற்றவாளியாக.
So there are two spirits operating in the world today.
இரண்டு ஆவிகள் இந்த பூமியிலே வேலை செய்து
கொண்டிருக்கின்றன. One is trying to go up.
ஒன்று இன்னும் மேலே போக வேண்டும் என்று சொல்லி பெருமையின் ஆவி.
You see that in the world.
அதை உலகத்திலே நாம் பார்க்கிறோம்.
All politicians they want to go up and up and up and up.
எல்லா அரசியல்வாதிகளும் இன்னும் மேலே போணும் இன்னும் மேலே போணும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார்கள்.
Political parties want to go up and up and up and up.
எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படி விரும்புகின்றன இன்னும் மேலே போணும்.
All businessmen want to become bigger bigger richer richer richer.
எல்லா வியாபாரிகளும் அப்படி வாஞ்சிக்கிறார்கள் இன்னும் பணம் வேண்டும் இன்னும் உயர வேண்டும் என்று சொல்லி.
And then there's a spirit of Christ that's always seeking to go down.
இன்னொரு ஆவி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ஆவி அது இன்ன தன்னை தாழ்த்த வேண்டும் கீழே போக வேண்டும் கீழே போக வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும்.
To go down and wash people's feet.
மற்றவர்களுடைய கால்களை பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறது.
Take the low place.
எல்லாவிதமான கீழ்மையான காரியங்களை தாழ்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது.
Who is the greatest man of God in this hall today?
இந்த ஹாலில் இருக்கக்கூடியதிலே மிக நேர்த்தியான உன்னதமான தேவ மனுஷன் யார்?
If the Holy Spirit can see
பரிசுத்தாவியானவர் பார்க்கும்போது
whoever has the greatest desire to go down and be a servant of others
மற்றவர்களுக்கு ஊழியக்காரனாக பாதங்களை கழுவும்படியாக தாழ்த்தக்கூடிய அந்த ஊழியக்காரன்
that is the greatest man or woman of God sitting here today
இன்றைக்கு ஆண்டவர் பார்க்கக்கூடிய மிக நேர்த்தியான உன்னதமான மனுஷனும் மனுஷியும் அவனோ அவளோதான்
don't be deceived by the praise of men
மற்றவர்களுடைய பெருமை வார்த்தைகளை பார்த்து நாம் வஞ்சித்து போக வேண்டாம்
Men don't even know 5% of your life.
உங்களுடைய வாழ்க்கையில 5% கூட மற்ற மனுஷர்களுக்கு தெரியாது.
Tell me those of you who have known me for many years.
என்னை அறிந்தவர்கள் அநேக வருடங்களாக அறிந்தவர்கள் சொல்லுங்க.
How much do you know of my life?
எவ்வளவு என்னுடைய வாழ்க்கை குறித்து எத்தனை பேருக்கு எவ்வளவு தெரியும்?
Do you know how I speak to my wife at home?
என்னுடைய மனைவியிடத்தில் நான் எப்படி பேசுகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா?
Do you know whether I get angry with her?
நான் அவர்கிட்ட கோபப்படுகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா?
You don't know.
உங்களுக்கு தெரியாது.
Do you know how I handle money at home privately?
நான் எப்படி பணத்தை அங்கே பயன்படுத்துகிறேன் வீட்ல என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா?
Do you know how I treat beggars?
நான் பிச்சைக்காரர்களை எப்படி நடத்துகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா?
Or how I talk to an auto rickshaw driver when he wants more money?
அல்லது ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் என்னிடத்தில் அதிகமாக பணம் கேட்கும்போது எப்படி அவனிடத்தில் நடக்கிறேன் என்று சொல்லி தெரியுமா?
You don't know anything about my life.
என்னுடைய வாழ்க்கை குறித்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது.
You see me standing up here and preaching.
இங்கே நான் பிரசங்கம் பண்ணுவதை மட்டுமே நீங்கள் பார்க்கிறீர்கள்.
You think I'm a great man of God.
ஓ நல்ல பெரிய நேர்த்தியான உன்னதமான தேவ மனுஷன்.
Don't be deceived.
நீங்கள் வஞ்சித்து போகாதீர்கள்.
I'm not deceived.
நான் இங்கே வஞ்சிக்கப்படவில்லை.
I say Lord the value of my life is what I am in private
naan solugiren ennude vaalkai ennude unnadam naan tani nilayile eppadi irukiren
and that only god knows
adu aandavarku maathrame velicham
his opinion alone
avarude abhimanam
about you is important
ungalai kurithu avarude abhimanam maathrame mukkiyam
for many years I have said this
pala varudangalaga idai naan solli varugiren
all the opinions that people have about you take it and throw it in the rubbish bin
மற்றவர்கள் உங்களை குறித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான சாட்சிகளையும் அபிமானங்களை தூக்கி குப்பை தொட்டியிலே போடுங்கள்.
Don't give any value to it.
அதற்கு எந்த மரியாதையும் மதிப்பும் கொடுக்க
வேண்டாம். Good opinions or bad opinions.
அது நல்ல அபிமானமோ கெட்ட அபிமானமோ அது எதையானாலும் சரி.
Whether people call me a devil or call me a prophet both in the rubbish bin.
மற்றவர்கள் அதை என்னை பிரசங்கி என்று சொல்லியோ அல்லது பிசாசு என்று சொன்னாலோ அதை குப்பை தொட்டியிலே போட்டு விடுங்கள்.
Only God's opinion matters.
ஆனால் தேவனுடைய அபிமானம் மட்டுமே முக்கியம்.
You know in the world Christians among Christians we divide ourselves in so many different ways
இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்தவர்கள் பல விதங்களிலே நம்மை பிரித்துக் கொள்கிறோம்
say catholics and protestants
நாம் சொல்கிறோம் கத்தோலிக்கர்கள் protestants என்று சொல்கிறோம்
child baptism believers baptism
அப்புறம் சொல்கிறோம் குழந்தை ஞானஸ்நானம் அல்லது விசுவாசிகள் ஞானஸ்நானம்
those who don't believe in speaking in tongues those who believe in speaking in tongues
அந்நிய பாஷைகளை விசுவாசிக்கிறவர்கள் அந்நிய பாஷையை விசுவாசிக்காதவர்கள்
but god doesn't divide like that
ஆனால் தேவன் அப்படி பிரிப்பதில்லை
He says humble and proud.
அவர் பெருமை உள்ளவன் தாழ்மை உள்ளவன்.
What are you?
நீங்கள் யார்?
You know.
உங்களுக்கு தெரியும்.
That is the reason why we are shaken.
ஆகவே தான் நாம் அசைக்கப்படுகிறோம்.
See what Paul said.
பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறான் பார்ப்போம்.
Romans chapter 8.
ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம்
and verse 31
31வது வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
Can anybody stand against me if God is on my side?
தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் யார் இருக்க முடியும்?
Many of you, I know, it's so difficult life in Dubai for some of you poorer brothers. We have so many difficulties.
நீங்கள் இங்க இருக்கக்கூடிய अनेक சகோதரர்கள் நீங்கள் எப்படிப்பட்ட பாடுகள் பிரச்சனைகளுக்குள் போகிறீர்கள் என்று சொல்லி நான் அறிவேன்.
Especially those who have to live in the camps and all, it's so difficult.
விசேஷமாக நீங்கள் இந்த கேம்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் அறிவேன்.
Imagine if God was with you in that camp.
அந்த கேம்ப்ல ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால்
what a difference it will make.
எவ்வளவு ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும்.
Almighty God is with you.
உங்களுடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் மத்தியிலே உங்களோடு கூட.
You don't have money.
உங்களிடத்தில் பணம் இல்லை.
Your employer is giving you problems with your visa.
உங்களுடைய விசாவிலே உங்களுடைய வேலைக்கு கொடுப்பவர் अनेक பிரச்சனைகளை கொடுக்கிறார்.
He's taken your passport.
உங்களுடைய பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்திருக்கிறார்.
Not paying you properly.
உங்களுக்கு சரியாக சம்பளத்தை கொடுப்பதில்லை.
Many other problems.
பல மற்ற பிரச்சனைகள்
உண்டு. Your family is back in India who is suffering in need.
அங்கே தேவையோடு கூட உங்களுடைய குடும்பம் இந்தியாவிலே கடினப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது.
Waiting for you to send some money and you have so little.
நீங்கள் ஏதாவது பணம் அனுப்பிறேன் சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களிடத்தில் குறைவாக இருக்கிறது.
And many many other problems.
இன்னும் अनेक 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 பிரச்சனைகள்.
But on the other side, if you can say God is with me.
ஆன இப்பைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல முடியுமானால்
who can be against you?
யார் எங்களுக்கு எதிராக இருக்க முடியும்?
Is your employer greater than almighty God?
உங்களுக்கு வேலை கொடுப்பவர் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனை காட்டிலும் பெரியவரா?
It's a wonderful thing to know this God is your father.
இந்த தேவன் உங்களுடைய தகப்பன் என்று சொல்லி நீங்கள் புரிந்துகொள்வது எவ்வளவு நேர்த்தியா?
Jesus Christ came to make God your father.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பிரதான நோக்கம் தேவனை உங்களுடைய தகப்பனாக இருக்கும்.
Nobody in the Old Testament could look up and say daddy.
பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விசுவாசியும் சொல்ல முடியாது பரலோகத்தில் இருக்க தேவனை பார்த்து தகப்பனே என்று சொல்ல.
No.
இல்லை.
But now we can.
ஆனால் இப்பொழுது நாம் சொல்ல முடியும்.
We can look up to the God who created this universe and call him my father.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டது.
That's why Paul said if God be for me who can be against?
ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலர் சொன்னானே தேவன் என்னோடு இருக்கும்போது யார் எனக்கு விரோதமாக
இருப்பார்? That's why he could face any situation.
ஆகவே தான் எந்த சூழ்நிலையையும் சந்திக்க முடிந்தது.
And I want to tell you dear brothers.
அருமையான சகோதரர்களே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Some of you may have a very comfortable life in Dubai.
நீங்கள் ஒரு சிலர் மிக நேர்த்தியான ஒரு சுகபோக வாழ்க்கையில இருக்க முடியும் துபாயிலே.
But don't be happy with all that.
நீங்கள் அந்த காரியத்தை குறித்து சந்தோஷப்பட வேண்டாம்.
You may have made a lot of money.
நிறைய நீங்கள் பணம் செய்திருக்கலாம்.
Maybe you're getting a good salary.
நல்ல வருமானம் உங்களுக்கு வரும்.
Don't be satisfied with that.
அதை பார்த்து நீங்கள் திருப்தி அடைந்து விட வேண்டாம்.
When you stand before the Lord.
தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும்போது.
What is it that will have value?
எதற்கு மரியாதை இருக்கும் அந்த இடத்துல?
Not how much you earn.
நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தீர்கள் என்று சொல்லியது.
How much did you keep your life free from sin?
பாவத்திலிருந்து எப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொண்டீர்கள் என்பதே முக்கியம்.
Very important.
மிக முக்கியம்.
Did you keep your heart free from sin?
பாவத்திலிருந்து உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொண்டீர்களா?
That's the second thing we see in Jesus' life.
இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய
காரியம். First he humbled himself.
முதலாவது தன்னை தாழ்த்தினார்.
And the second for 33 years.
இரண்டாவதாக 33 வருடங்களாக.
We read in Hebrews 4.
எபிரேயர் 4 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Verse 15.
15வது வசனத்திலே சொல்லுகிறது இப்படியாக.
He was tempted like us but he never sinned.
அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார் ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்.
That is the example I want to follow.
அந்த உதாரணத்தை தான் முன்மாதிரியாக நான் பின்பற்ற விரும்புகிறேன்.
Jesus was tempted like me.
இயேசு கிறிஸ்து என்னைப் போல சோதிக்கப்படும்போது
He never sinned.
அவர் பாவம் செய்யவில்லை.
He was treated so badly by people but he forgave them.
அநேகர் அவரை மிகவும் கடினமாக துன்புறுத்தினார்கள் ஆனால் எல்லாரையும் அவர் மன்னித்தார்.
He was always forgiving people.
எல்லா நிலையிலும் அவர் மற்றவர்களை மன்னித்துக் கொண்டுதான் இருந்தார்.
Somebody called him Beelzebul, prince of devils.
அவரே Beelzebul என்று சொல்லி பிசாசினுடைய பிரபு என்று சொல்லி சொல்லும்போது கூட மன்னித்தார்.
You read that in Matthew 12, forgiven.
மத்தேயு 12வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் மன்னிப்பு.
When they killed him on the cross.
அவரை சிலுவையில் அடித்து கொன்று போட்டார்கள்.
Father forgive them.
பிதாவே அவர்களை மன்னியும்.
That was the way of Jesus.
அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வழி.
Before you want to do great miracles for Jesus,
பெரிய அற்புதங்களை இயேசுவுக்காக செய்வதற்கு முன்பதாக,
let me suggest to you something easier.
இதை காட்டிலும் மிக எளிமையான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல யோசனையாக சொல்ல விரும்புகிறேன்.
Forgive others.
மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்.
I want to ask all of you sitting here one question.
இங்கே உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு இடத்துல ஒரே ஒரு கேள்வியை கேட்க
விரும்புகிறேன். Is there anybody on earth whom you have not forgiven?
இந்த பூமியிலே நீங்கள் மன்னிக்காத யாராவது ஒரு நபர் உண்டா?
That is what we need to follow Jesus in.
அதை தான் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து நாம்
பின்பற்ற வேண்டும். Don't look for doing miracles.
அற்புதங்களை செய்வதற்காக அல்ல.
First of all, learn to forgive others.
முதலாவது மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்.
Let us learn ABC before we go to science and mathematics.
முதலாவது அடிப்படையான காரியங்களை கற்றுக்கொண்டு விட்டு பின்பு நேர்த்தியான மேலான காரியங்களை கற்றுக்கொள்வோம்.
Jesus said.
இயேசு கிறிஸ்து சொன்னார்.
In Matthew 6.
மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே.
Matthew chapter 6.
மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே.
And verse 15.
15வது வசனத்திலே இப்படியாக சொல்கிறார்.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார்.
Okay, one question I have.
ஒரு கேள்வி உங்களிடத்தில் நான் கேட்கிறேன்.
If your sins are not forgiven, can you go to heaven?
உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியுமா?
Yes or no?
இல்லை இல்லையா?
If your sins are not forgiven,
உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை
என்றால் you cannot go to heaven.
நிச்சயமாக நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது.
Another question.
இரண்டாவது கேள்வி.
Can your sins be forgiven after you die?
நீங்கள் மரித்ததன் பின்பதாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுமா?
The Roman Catholics say that somebody can pray and give some money to the priest, God will forgive your sins.
ரோமன் கத்தோலிக்கர்கள் அப்படி சொல்கிறார்கள், யாரோ ஒரு போதகருக்கு நீங்கள் பணத்தை கொடுத்தீர்கள் சொன்னால் மன்னிப்பு கிடைத்து விடும் என்று சொல்லி.
I love Roman Catholics but I don't agree with that teaching.
ரோமன் கத்தோலிக்கர்களை அதிகமாக நேசிக்கிறேன், ஆனால் அவர்களை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அவர்கள் சொல்வதை.
Okay, supposing you die tonight.
ஒருவேளை இன்று இரவு நீங்கள் மரிப்பீர்கள்.
And you have not forgiven somebody.
நீங்கள் யாரோ ஒருவரை மன்னிக்கவில்லை என்று சொன்னால்.
There are quite likely some of you sitting here who have not forgiven
somebody. ஒரு சிலர் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடும்.
Maybe you have not forgiven your mother-in-law for all that she did to you.
ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மாமியாரை மன்னிக்காமல் இருந்திருக்கலாம்.
Yeah, quite likely some of you are like
இருக்கலாம். அது மிக நடக்கக்கூடிய ஒரு காரியம் தான்.
Some brother or sister who cheated you of the property.
அல்லது சொத்து காரியத்திலே உங்களை ஏமாற்றிய ஒரு சகோதரியே சகோதரியே நீங்கள் மன்னிக்காமல் இருக்கலாம்.
Or somebody who did some harm to you in the office.
அல்லது அலுவலகத்திலே உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பத்தை கொடுத்த ஒரு நபராக இருக்கலாம்.
Or some elder brother in church, some pastor disciplined you.
அல்லது ஒரு போதகரோ ஒரு மூப்பரோ உங்களை கண்டித்திருக்கலாம்.
Or somebody told some false story about you or your children.
அல்லது உங்களை குறித்தோ உங்கள் பிள்ளைகளை குறித்து யாதோ அவதூறு பேசி இருக்கலாம்.
Some spread a scandal about your daughter.
அல்லது உங்கள் மகளை குறித்து ஏதோ ஒரு அவதூறான காரியத்தை பேசி இருக்கலாம்.
Have you forgiven them?
அவர்களை மன்னித்திருக்கிறீர்களா மன்னித்து விட்டீர்களா?
I'll tell you something.
நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை.
If Jesus said,
இயேசு கிறிஸ்து
If you don't forgive men their transgressions, your father will not forgive you.
மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பாராக.
And supposing you go away and you die tonight.
ஒருவேளை நீங்கள் போய்விட்டு இன்றைக்கு இரவு மரித்து விடுகிறீர்கள்.
Where will you go?
நீங்கள் எங்கே போவீர்கள்?
Even though you have attended this church for 20 years.
20 வருடங்களாக இந்த சபைக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள்.
Where will you go?
எங்க போவீங்க?
Maybe you are an elder in this church.
நீங்கள் இந்த சபையில ஒரு மூப்பர்.
God doesn't care for that.
தேவன் அதையெல்லாம் பார்ப்பதில்லை.
Have you forgiven everyone?
எல்லாரையும் நீ மன்னித்து விட்டீர்களா?
We're not called to split open red seas.
நாம் செங்கடலை பிளப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல.
Or to tear lions to pieces.
அல்லது சிங்கத்தை கிழித்து போடுவதற்க அல்ல.
But something much easier.
இதை காட்டிலும் எளிமையான ஒரு காரியத்துக்கு அழைக்கப்படும்.
Forgive those who hurt you.
நமக்கு தப்பிதம் செய்தவர்களை மன்னியுங்கள்.
Why?
எதற்காக?
Because you hurt God much more and he forgave you.
நீங்கள் தேவனை இதை காட்டிலும் துன்புறுத்தினீர்கள், ஆனால் அவர் உங்களை மன்னித்தாரே.
The Lord says, I have forgiven you so much.
நான் உன்னை இவ்வளவாக நான் மன்னித்திருக்கிறேனே.
I have forgiven you 100 million dirhams.
உன்னை எத்தனையோ கோடான கோடிக்கு உன்னை நான் மன்னித்திருக்கிறேனே.
I'm asking you to forgive one thing there.
ஒரே ஒரு காரியத்தை நான் உன்னை மன்னிக்க சொல்கிறேன்.
Very important.
மிக முக்கியமானது.
What does it mean to follow Jesus?
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்றால் என்ன?
In the Old Testament there was no law like this.
பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் இல்லை.
You read the whole Old Testament.
நீங்க பழைய ஏற்பாடு முழுவதும் வாசித்து பாருங்க.
Nowhere does it say if you don't forgive others God won't forgive you.
எங்கேயும் மற்ற இடத்துல மற்றவருடைய தப்பிதங்களை மன்னியாதிருந்தால் நீங்கள் மன்னிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொல்லி இல்லை.
Less was given to them in the Old Testament, so less was required from them.
அவர்களுக்கு கொஞ்சமாக கொடுக்கப்பட்டது, ஆகவே குறைவாகவே எதிர்பார்க்கப்பட்டது.
Like kindergarten examinations are easy.
அடிப்படையான அந்த கிண்டர்கார்டன் பரீட்சைகள் மிக எளிமையாக இருக்கும்.
So they were all Old Testament people were like kindergarten.
நம்முடைய பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அப்படிதான் கிண்டர்கார்டன் பிள்ளைகளை
போல. But now we are Christians.
ஆனால் நாமோ கிறிஸ்தவர்கள்.
God has given us more.
தேவன் நமக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார்.
He shown us how Jesus forgave us.
இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை மன்னித்தார் என்று சொல்லி நமக்கு காண்பித்திருக்கிறார்.
He shown how Jesus humbled himself.
இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி
He shown how Jesus stood against temptation.
எப்படி சோதனைகளை எப்படி தேவன் மேற்கொண்டார் இயேசு கிறிஸ்து மேற்கொண்டார் என்று சொல்லி கொடுத்தார்.
Let's seek to follow him there.
அவரை எப்படி நாம் பின்பற்ற வேண்டும்?
I just said three things.
மூன்று காரியங்களை நான் சொன்னேன்.
To follow Jesus in humbling ourselves.
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே நம்மை தாழ்த்த வேண்டும்.
To follow our Jesus in resisting temptation.
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்போதே சோதனைகளை மேற்கொள்வதற்கு பாவத்தை மேற்கொள்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
To forgive others.
மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள
வேண்டும். If you do these three.
இந்த மூன்று காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னார்.
I'll tell you one thing.
ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன்.
Even if you never do a miracle in your life.
வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கூட செய்யவில்லை என்று சொன்னால்.
Never preach a sermon.
நீங்க ஒரு பிரசங்கத்தை கூட செய்யவில்லை
என்று சொன்னால். Never go as a missionary.
நீ ஒரு மிஷனரியாக போகவே இல்லை என்று சொன்னாலும் கூட.
You'll have an abundant entrance into God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு மிக நேர்த்தியான ஒரு வழிபாடு உங்களுக்கு உண்டு.
வழி. One last word I want to say.
ஒரு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன்.
I'm saying this especially to those who have a lot of money.
அதிக பணம் இருப்பவர்களுக்கு இந்த காரியத்தை நான் சொல்ல
விரும்புகிறேன். Not all of you, I know some of you are very very poor.
இங்க எல்லாருக்கும் இல்ல, ஒரு சிலர் நீங்கள் எல்லாம் வறுமையில் இருக்கிறீர்கள்.
But to those whom God has given a lot of money.
ஆனால் தேவன் அதிகமாக பணம் கொடுத்திருக்கிறவர்களுக்கு இந்த வசனம்.
It says in 1 Timothy 6.
1 திமோத்தேயு 6 ஆம் அதிகாரத்திலே எப்படியாக பார்க்கிறோம்?
Verse 17.
17வது வசனம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்கள் சிந்தவிழாகிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம். 18. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதார குணமுள்ளவர்களாகவும் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு.
Some very clear instructions the Holy Spirit has given to rich believers.
ஐஸ்வர்யவானாக இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய மிக தெளிவான கட்டளைகள்.
If you are in that category, meditate on those verses.
நீங்கள் இந்த கூட்டத்திலே இருப்பீர்கள் சொன்னால் இந்த வசனங்கள் உங்களுக்காக.
And I'll tell you one way in which God will bless you.
தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
Turn to Psalm 41.
சங்கீதம் 41.
Psalm 41.
சங்கீதம் 41.
And I want you to read verses 1, 2 and 3.
1 2 3. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவேன்.
I love verse 3.
மூன்றாம் அதிகாரம் வசனத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன்.
In the hospitals the nurses come and make your bed.
ஆஸ்பத்திரியிலே நம்முடைய நர்சஸ் அந்த படுக்கைகளை சரி செய்வார்கள்.
But here it says the Lord will make my bed when I'm sick.
இங்கே படுக்கையிலே வியாதியாக நான் கிடக்கும்போது கர்த்தர் தாங்குவார் என்று எழுதியிருக்கிறது.
If verse 1 I think of those who are helpless in this world
inda bhoomile prachaneyod irukkakoodiyavargalukku mudhalavathu vasanam endru solli sirumai pattavar mel
lord will deliver him in a day of trouble
anda naatkalile avargal mel theengu naalil kartar avanai viduvippar
lord will protect him
avargalai paadugaathu
he will be called blessed on the earth
avargal bhoomile baakyavaangalai irpaar
verse 2 he will not give me over to the desire of my enemies
avargal satrukalin ishtathirku oppu kodukamaatar
I have been a believer for 55 years
55 varadangalaga naan viswasiyaga irukiren
50 years ago god called me to leave my job to serve him
50 varadangalukku munbadhaga enudaiya velaiyai vittu aandavarai ooliyam seiyumbadiyaga azhaithaar
I can prove those verses in my life.
என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்களை நான் நிரூபிக்க முடியும்.
God has made my bed when I'm sick.
நான் வியாதியா இருக்கும்போது கர்த்தர் என்னை தாங்கினார்.
And he has blessed me in numerous ways.
அநேக வழிகளிலே தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.
Not with money.
பணத்தினால் அல்ல.
But something million times better than that.
பணத்தை காட்டிலும் கோடி கணக்கான நிலைகளிலே இன்னும் மேலானது.
I want to say to all of you, God can bless you amazingly.
உங்களை எல்லாரும் சொல்ல விரும்புகிறதே உங்களை இன்னும் அதிகமாக தேவன் ஆசீர்வதிக்க முடியும்.
Let's trust him.
அவரை நீங்கள் விசுவாசிக்க
வேண்டும். Humble ourselves.
நம்மை தாழ்த்த வேண்டும்.
Hate sin.
பாவத்தை வெறுக்க வேண்டும்.
And forgive everybody.
மற்றவர்கள் எல்லாரையும் நாம் மன்னிக்க வேண்டும்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
Bow our heads in prayer.
நான் எல்லாரும் எழுந்திருப்போம்.
Let's bow our heads in prayer.
ஜெபத்திலே நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம்.
And while our heads are bowed in prayer.
நம்முடைய தலைகள் தாழ்த்தப்பட்ட நிலையிலே
I want you to think for a minute.
ஒரு நிமிடம் நீங்கள் சிந்திக்க வேண்டுமாயே நான் விரும்புகிறேன்.
Right now.
இப்பொழுது
Is there anybody you have not forgiven?
இந்த நேரத்திலே யாராவது ஒருவரை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்களா?
Think.
யோசித்து பாருங்க.
Right now.
இப்பொழுது
Maybe your husband.
ஒருவேளை உங்களுடைய கணவன்.
Maybe he cheated on you.
அல்லது உங்களுடைய கணவர் உங்களை ஏமாற்றி இருக்கலாம்.
Your wife.
அல்லது உங்களுடைய மனைவி.
Some relative.
ஏதோ ஒரு சொந்தக்காரர்.
Some neighbor.
ஏதோ ஒரு சக வீட்டுக்காரர்.
Some boss in the office.
அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரி.
Somebody whom you have not forgiven.
யாரோ ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இன்னும் மன்னிக்காமல் இருந்தால்.
Maybe your parents.
அல்லது உங்களுடைய பெற்றோர்கள்.
I want to command you in the name of Jesus Christ.
இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு நான் கட்டளையிட விரும்புகிறேன்.
Forgive them now.
இப்பொழுது அவர்களை மன்னியுங்கள்.
Say to the Lord.
ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள்.
Lord, I forgive this person.
ஆண்டவரே இந்த மனுஷியை நான் மன்னிக்கிறேன்.
And I forgive that person.
அந்த மனுஷனை அவர் நீர் மன்னியும்.
And if there is anybody else to I have to forgive, remind me.
ஆண்டவரே இன்ன நான் மன்னிக்க வேண்டிய யாராவது இருந்தால் எனக்கு ஞாபகப்படுத்தும்.
I stand before you now Lord and say I forgive everyone.
ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் என்னை வெளியரங்கப்படுத்தி சொல்கிறேன் நான் எல்லாரையும் மன்னித்து விட்டேன் என்று சொல்.
And when I see them again I shall love them.
நான் அவர்களை மறுபடியும் பார்க்கும்போது நேசிப்பேன்.
I shall love those people who hurt me.
என்னை வேதனைப்படுத்தியவர்களை நான் நேசிப்பேன் ஆண்டவரே.
Give me the power of your holy spirit.
உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே.
I want to tell you my brothers and sisters.
அருமையான சகோதரனே சகோதரியே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்.
Those of you who have done that right now.
இந்த காரியத்தை இப்பொழுது நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று சொன்னார்.
You will see the blessing of God upon your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள்.
Heavenly Father.
பரலோக தகப்பனே.
I pray that your holy spirit will move in every heart here.
உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த எல்லா இருதயங்களிலும் அசைவாடுவதாக.
Bring a change in people's lives.
ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்க.
And pour out your spirit upon them.
உங்களுடைய ஆவி அவர்கள் மேல் ஊற்றுவீராக.
Help them to be overcomers.
அவர்கள் மேற்கொள்பவர்களாக மாறும்படியாக.
We pray in Jesus name.
இயேசு கிறிஸ்து நாமத்தில்.
Now may the grace of our Lord Jesus Christ and the love of God our Father And the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. Please be seated.